நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் சஞ்சயன், ரேணுகா. சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பேச போறோம். நான் நினைக்கிறேன் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னே நாம இதே மாதிரி பேசியிருக்கிறோம் இல்லையா?
ஆமாம். வணக்கம் ரைசல், வணக்கம் ரேணுகா, வணக்கம் நேர்களே.
வணக்கம் சஞ்சயன், வணக்கம் ரைசல், வணக்கம் நேர்களே. நிச்சயமாக கடந்த 2016 ஆம் ஆண்டும் நாங்கள் இதே போன்றதொரு உரையாடலை நடத்தியிருந்தோம்.
எப்பவுமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னா, சரி சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா?
சரி, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாங்கள் யார் என்பதையும் நமது சமூகம் எவ்வாறு மாறுகிறது என்பதையும் சொல்லுகின்ற ஒரு முன்னெடுப்பு. அதாவது நாங்கள் உறக்க எல்லோருக்கும் உத்தியோகபூர்வமாக சொல்கின்றோம், நாங்கள் இவ்வளவு பேர், இந்த சமூகத்தினர் இப்படி ஆஸ்திரேலியாவில் இருக்கிறோம் என்பதை சொல்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் என்று சொல்லலாம்.
இந்த கணக்கெடுப்பு 5 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கிறது ரைசல். இந்த வருடம் August 10 மீண்டும் ஒரு செவ்வாய்க்கிழமை நடைபெற இருக்கிறது.
சரி, இப்ப யாரெல்லாம் பங்கு கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, இப்ப கோவிட் காரணமாக வெளிநாட்டுக்கு போக முடியாம இங்க வந்திருக்கிற விருந்தாளிகள் இங்க தங்கி இருப்பாங்க, அல்ல வந்து பெற்றோர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்சின்னு சொல்ற குடியுரிமை இருக்காது, அப்படி இங்க வந்தவங்க எல்லாம் கலந்துக்கலாமா, அல்லது வேற மாதிரி விசா இருக்கிறவங்க, அல்லது சிட்டிசனாக குடிமகனாக குடிமகளாக இருக்கிறவங்க, அவங்க தான் கலந்துக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுது இல்லையா?
புள்ளிவிவரத்துறையின் தரவுகளின் படி ரைசல், நீங்கள் என்ன நிலையில் இருந்தால் கூட, அதாவது நீங்கள் ஒரு குடியுரிமை பெற்றவராக இருக்கலாம், அல்லது தற்காலிக விசாவில் இங்கு வந்தவராக இருக்கலாம், சுற்றுலா பயணம் செய்வர, அது கோவிட் காலத்தில் யார் சுற்றுலா பயணம் செய்ய வந்திருக்கார்கள் என்று தெரியவில்லை, ஆனால் சுற்றுலா பயணம் செய்ய வந்து மாட்டிக்கொண்டவர்களாக இருக்கலாம், எப்படியான என்ன நிலையில் இருந்தாலும் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறீர்கள் என்றால் இந்த கணக்கெடுப்பில் பங்கு கொள்ள வேண்டும், அது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது.
சரி, இப்ப இல்லீகலாக இருக்கிறானோ, இப்ப சட்டத்திற்கு புறம்பாக இருக்கிறாங்கன்னு இப்போ அவங்க கூட இதுல பங்கெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தானே இல்லையா?
August 10 வழமையாக ஒரு வீட்டிலே தங்கி இருப்பவர்கள் யார் என்பதையும் இந்த கணக்கெடுப்பிலே கேட்டிருக்கிறார்கள். அதாவது அன்றைய நாள் இந்த வீட்டில் தங்கவில்லை என்றாலும் அதையும் பதிவு பண்ணும்படி கேட்டிருக்கிறார்கள்.
இதேவேளை சஞ்சயன், இப்ப எங்களது நண்பர்களோ உறவினர்களோ யாராவது இங்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் சென்சஸ் இரவு அன்றைக்கு எங்களோடு வந்து தங்குகிறார்கள், எங்களது வீட்டில் தங்குகிறார்கள் என்றால் அவர்களையும் எங்களது வீட்டில் இருக்கின்ற ஒருவராக நாங்கள் அந்த எண்ணிக்கையில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதுவும் முக்கியமானது. அதாவது ஒரு வீட்டில் சென்சஸ் இரவன்று யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்கள் அந்த கணக்கெடுப்பில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பது முக்கியம்.
எல்லாமே இப்ப லாக்டவுன்ல இருந்துட்டு இருக்கிறோம், கட்டுப்பாடுகள், அங்க போகாது இங்க போகாதுங்கிற மாதிரியான பெரும் கட்டுப்பாடுகள்ல வந்து நாடே இருக்கு. இந்த நேரத்துல போய் இந்த மாதிரி சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எல்லாம் தேவைதானே, இதெல்லாம் தள்ளி வைக்க கூடாதா அப்படின்னு சிலர் வந்து விமர்சிக்கிறாங்களே.
இந்த கோவிட் காலத்திலே ரைசல், அரசு கொடுப்பனவுகள், அரசு சேவைகள் எதுவும் நிறுத்தப்படவில்லை. கோவிட் நடக்கிறதே என்று சொல்லி உணவு உட்கொள்ளாமல் இல்லை, மூச்சு விடாமல் இல்லை, அதற்காகத்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் அவர்கள் நிறுத்தவில்லை. வழமை போலவே August 2 தொடர்ந்தும் இந்த 5வது வருடத்தில் மக்கள் கணக்கெடுப்பை செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள்.
இன்னொன்னு எப்படி கூட சொல்லலாம், இப்ப ஒரு ஆள் இறந்தாலோ ஒரு ஆள் பிறந்தாலோ அதை பதிவு செய்யறது நடந்துட்டு தானே இருக்கு. அதே மாதிரிதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் வந்து அந்த கரெக்டான இந்த நேரத்துல நடத்த வேண்டியதுதான் இல்லையா?
இதுல பலர் கேட்பார்கள் ஐசல், இந்த மக்கள் கணக்கெடுப்பில என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள்,
எப்படி பங்கேற்கணும்னு இல்லையா?
ஆமா, இது வந்து நேயர்கள் பலருக்கு ஏற்கனவே தெரிந்த விடயம் தான். ஏனென்றால் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்து கொண்டிருக்கிறோம். புதிதாக இதை இந்த வருடம் செய்ய இருப்பவர்களுக்கான அறிவுரை அல்லது ஆலோசனை, அதாவது உங்களுக்கு தபால் வழி கடிதம் ஒன்று வந்திருக்கும், அதில் வந்து 16 இலக்க குறியீட்டு எண் ஒன்று உங்களுக்கு கிடைத்திருக்கும், 16-digit கோட் ஒன்று வந்திருக்கும். அந்த கோடை பயன்படுத்தி இணைய வழியாக நீங்கள் படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். நீங்கள் செல்ல வேண்டிய இணைய முகவரி தெரியும், சென்சஸ் இணையதளத்துக்கு செல்ல வேண்டும், census.abs.gov.au என்ற இணைய முகவரிக்கு சென்று 16 இலக்க அந்த குறியீட்டை நீங்கள் போட்டு, அதற்கென்று அவர்கள் ஒரு தற்காலிக பாஸ்வேர்டு, டெம்பரரி பாஸ்வேர்டு என்றும் உங்களுக்கு அனுப்பி வைத்திருப்பார்கள், அந்த கடிதத்திலேயே இருக்கும், அதையும் நீங்கள் போட்டு அதன் பின்னர் வருகின்ற கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். உங்களது வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறீர்கள் என்ற விவரங்களில் இருந்து பல கேள்விகள் அதில் இருக்கின்றன, அவை எல்லாவற்றுக்கும் நீங்கள் பதிலளிக்க வேண்டும்.
ரேணுகா, எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணுமே ஒரு அஞ்சலும் வரலையே, அந்த நீங்க சொல்ற அந்த கோடு கீடெல்லாம் ஒண்ணு வந்து சேரலையே.
அப்படி என்றால் நீங்கள் ABS புள்ளி விவரவியல் திணைக்களத்தை உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் ரைசர். ஏனென்றால் அந்த குறியீட்டு இலக்கமும் அந்த தற்காலிக பாஸ்வேர்டும் இல்லாமல் நீங்கள் இந்த சென்சஸை இணைய வழி நீங்கள் பூர்த்தி செய்ய முடியாது ரைசர். அல்லது உங்களுக்கு காகித வழியாக படிவம் வேண்டும் என்றால் அதற்கும் நீங்கள் ABS திணைக்களத்தை தொடர்பு கொண்டு அதற்கான விண்ணப்பத்தை கேட்டால் அவர்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள்.
இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே நாங்கள் குறிப்பிட்டோம், ரைசல் நீங்கள் சொன்னீர்கள், 5 வருடங்களுக்கு முன்னரும் நாங்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சியை படைத்திருந்தோம் என்று. அதிலே நான் மீள கேட்டு பார்த்தேன் ரைசல், அதிலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் 12 இலக்க குறியீட்டு என்று. அதாவது இந்த 5 வருடத்தில் மக்கள் தொகை கணக்கீடு செய்பவர்கள் தொகை அதிகரித்திருக்கிறது என்பதற்கு ஒரு குறியீடாக கூட நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இந்த குறியீட்டு இலக்க எண் 12 இலக்கங்களிலிருந்து 16 இலக்கங்களாக மாறியிருக்கிறது.
5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க இல்லையா?
செவ்வாய்க்கிழமையே அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1828 ஆண்டிலிருந்து தொடர்ந்து நடந்து வருகிறது. ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் ஒரே நாளை தெரிவு செய்வதன் மூலம் இந்த ட்ரெண்ட் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை இலகுவாக நாங்கள் ஒப்பிட முடியும் என்பதற்காகத்தான் 2வது செவ்வாய்க்கிழமையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்.
இது SBS தமிழ், நமது மொழியில், எமது ஆஸ்திரேலியா. அதில் சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம்.
சரி, அப்படி பார்த்தால் தொடர்ந்து ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு ஒரு முறை இதை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் மாற்றம் எதுவும் செய்யவில்லையா? வேறு ஏதாவது மாற்றங்கள்
இருக்கிறது எனக்கு, ஆனால் அதை பற்றி விரிவாக சொல்ல முதல் இப்பொழுது என்னவெல்லாம் சேகரிக்கிறார்கள் என்பதை பார்த்தால், நீங்கள் எங்கே வாசிக்கிறீர்கள், உங்களது கல்வி, தொழில், உங்களது உடல் நலம் குறித்த தரவுகள் என்று பல விவரங்கள் உங்களை பற்றி சேகரிக்கிறார்கள். அது தவிர உங்களது பின்னணி, இந்த நாடு ஒரு பல்கலாச்சார நாடு, பல மொழி பேசும் நாடு, அது எப்படியான மக்களை கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக உங்களது பின்னணி என்ன என்பதை விரிவாக கேட்கிறார்கள். அத்துடன் உங்களது வருமானம், உங்கள் வீட்டின் செலவுகள், அதாவது உங்களுடைய வாடகை வீடா அல்லது நீங்கள் மோர்கேஜ் கடன் கட்டுகிறீர்களா, அது குறித்த விவரங்கள் என்றெல்லாம் நீங்கள் வீட்டிற்கான செலவுகளையும் உங்கள் வருமானத்தையும் கேட்கிறார்கள். இதிலே மாற்றங்கள் என்று சொல்லுவதென்றால், சில கேள்விகள் முன்னர் கேட்கப்பட்டு பின்னர் அதன் பயன்பாடு அதிகம் இல்லை என்று சொல்லி அதை அகற்றிவிட்டு, ஒரு உதாரணமாக சொல்வதன் சொன்னால் எங்களது பூர்வீகத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த பூர்வீகம் குறித்த கேள்வி 1991 ஆண்டில் முதலில் கேட்கப்பட்டது, பின்னர் அதனை அகற்றிவிட்டார்கள். மீண்டும் 2006 ஆண்டில் அதனை கேட்டார்கள். அப்படி சில கேள்விகள் மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால் தான் இந்த கேள்விகளின் இலக்கங்கள் கூட மாறிக்கொண்டிருக்கிறது.
இதேவேளை சஞ்சயன், நான் இந்த சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பை செய்த போது அவதானித்தேன், இந்த இணையத்தில் நீங்கள் செய்கிற போது இலக்கங்கள் எதுவும் இல்லை. குறிப்பாக நாங்கள் பல தகவல்களை பார்த்தோம், நீங்கள் 20வது கேள்விக்கு இப்படி போட வேண்டும், 22வது கேள்விக்கு இப்படி போட வேண்டும் என்று. ஆனால் இணைய வழி நீங்கள் இந்த சென்சஸை பூர்த்தி செய்கிற போது எந்த வித கேள்வி இலக்கமும் இருக்காது. எனவே கேள்வியை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும், அதற்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்றது எங்களுக்கு தெரியும். தமிழ் என்பது முக்கியம், அதனால இந்த என்ன கேள்வி என்பதை நினைவில் வைக்க வேண்டும்.
உண்மைதான், இந்த இணையம் வழியாக செய்வது கடந்த முறைதான் ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த முறை அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், கடிதம் வருகின்ற பேப்பர் ஃபார்ம், காகித வடிவம், அந்த படிவத்தை நாங்கள் எப்படி நிரப்புகிறோமோ அதையே அவர்கள் இணையத்திலே ஒரு படிவமாக மாற்றியிருந்தார்கள். ஆனால் இந்த முறை தொழில்நுட்பம் மாறியிருக்கிறது, எனவே கேள்விகள் எல்லாம் இணையத்திற்கு ஏதுவாக அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள், இலக்கங்கள் அகற்றப்பட்டிருக்கிறது. உண்மைதான் ரேணுகா.
இப்ப இன்னொரு கேள்வி எப்படின்னா, ஹேக் பண்றாங்கல்ல, ஐயோ அங்க திருடிட்டான், இந்த பேங்க் டீடைல்ஸ் திருடிட்டான், அந்த நாட்டிலயும் திருடிட்டாங்க, இந்த உள்ளூர்லயே திருடிட்டாங்க, அப்படி இப்படின்னு நிறைய செய்திகள் வருது. இப்ப அப்படி பார்த்தா இந்த தரவுகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்ல ஆட்களுக்கு?
ஆமா, கடந்த சென்சஸ் எடுத்துக்கொண்டால் கூட எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது, செய்திகள் எல்லாம் கூட போட்டோம். அதாவது சென்சஸ் இணையதளம் செயலிழந்தது, மக்கள் ஒரே நேரத்தில் பலர் அந்த தரவுகளை பதிவு செய்ய முற்பட்ட போது செயலிழக்கப்பட்டது, அடுத்ததாக ஹேக்கர்ஸ் இணைய திருடர்கள் ஊடுருவியதால் அது செயலிழந்தது அப்படி என்பதாக எல்லாம் செய்திகள் பரவலாக அடிபட்டன. ஆஸ்திரேலிய அரசு மீதும் பலத்த விமர்சனம் உருவானது, இந்த ஹேக்கர்ஸ் இணைய திருடர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டார்கள், அவர்கள் ஊடுருவ முயற்சிக்கின்ற அளவுக்கு பலவீனமாக இந்த சென்சஸ் இணையதளம் வடிவமைக்கப்பட்டிருந்தது என்பதான விமர்சனங்கள் எல்லாம் கூட எழுப்பப்பட்டிருந்தன.
ஆமாம், இதுல ரெண்டு விடயங்கள். ரைசல் கூறிய முதலாவது விடயம் வந்து, ஒரு தனிநபருடைய தரவுகள் புள்ளி விவரத்துறை சேர்க்கவில்லை, அதாவது அவர்கள் அதை கேட்கிறார்கள், ஆனால் உங்களது பதிவை நீங்கள் பூர்த்தி செய்யும் பொழுது ஒரு கேள்வி கேட்கிறார்கள், 99 வருடங்களின் பின்னர் உங்களது பெயர், உங்களது தனிப்பட்ட விவரங்கள் பகிரப்படலாமா இல்லையா என்று ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு நீங்கள் ஆம் இல்லை என்று உங்கள் விருப்பப்படி பதில் கூறலாம். அது பாதுகாப்பானவை என்றுதான் புள்ளிவிவரத்துறை சொல்கிறது. அதேவேளை புள்ளிவிவரத்துறை இணையதளத்திலே கடந்த முறை நடந்த குழப்பத்திற்கான விளக்கங்களும் சில கொடுத்திருக்கிறார்கள். முதலாவது, நீங்கள் சொன்னது போல் ரேணுகா, 2016 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்த பொழுது இணைய திருடர்கள் ஊடுருவியதாக நாங்கள் செய்திகள் படித்தோம். பலரும், நான் கூட அன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கெடுக்க முற்பட்ட போது என்னால் முடியவில்லை. இணையதளத்தை வேண்டுமென்றே வேறொரு நாட்டிலிருந்து சிலர் தாக்க முற்பட்டார்கள். ஆனால் அதனால் தரவுகள் எதுவும் கசியவில்லை. மக்களால் அந்த இணையதளத்தை பயன்படுத்த முடியவில்லை என்றுதான் சொல்கிறார்கள். இது பாதுகாப்பானது என்று அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறார்கள். அதை தவிர நமக்கு சொல்ல முடியாது.
இல்ல, இப்ப நம்ம இப்ப அரச வந்து நம்புறோம் தானே. இப்ப நம்ம சென்ட்ரலிங்கா இருக்கட்டும் அல்லது வங்கியை நம்புறோம், எல்லாரும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில இவங்க வந்து கட்டாயம் பாதுகாப்பாங்க, அவங்களால உச்சக்கட்ட பாதுகாப்பை வந்து அவங்க வழங்குறாங்க. அதை மீறி யாரா திருடிட்டாங்கன்னா அதுக்காக வந்து சட்ட ரீதியாகவும் மற்ற நடவடிக்கைகளும் அரசு எடுக்குது. அந்த வகையில நிச்சயமாக நாம இதை நம்புறோம். அதுல அரசு வந்து சந்தேகப்படுறதோ அல்லது புள்ளி விவர துறையை வந்து சந்தேகப்படுறதோ தேவையில்லை
நினைக்கிறேன். அதுல இன்னொரு விடயம், ரேணுகா கூறியது போல இந்த இணையதளங்கள் தாக்கப்பட்டதனால் கடந்த முறை நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முழுமையானது அல்ல என்று சிலர் கருத்து வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் புள்ளிவரத்துறை என்ன சொல்கிறது என்று சொன்னால், 95% மக்கள் இதிலே பங்கு கொண்டிருக்கிறார்கள் என்று.
சரி, இதுக்காக தான் வந்து புள்ளி விவர திணைக்களம் மற்ற பெரிய நிறுவனங்களோட இணைந்து இந்த பாதுகாப்பை வந்து நிச்சயமாக உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பல நிறுவனங்களோட இணைந்து அதிக செலவீட்டோட இந்த முறை வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறாங்க.
சரி, இதை நான் பூர்த்தி செய்யாவிட்டால் என்ன, எனக்கு என்ன வந்தது அப்படி என்று கூட சிலர் நினைக்கக்கூடும் இல்லையா ரைசு?
அப்படின்னா உங்களுக்கு நீங்களே ஆப்பு வைக்கிறதுக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபைன் கொடுக்கணும் இல்ல, அப்படிதானே?
ஆஸ்திரேலியால ஏதாவது செய்யாவிட்டால் உடனே தண்டப்படம் தான் இல்லையா ரைசு?
தண்டப்படம் தண்டப்படம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, எவ்வளவுன்னு சொல்லுங்க ஐயா.
இது வந்து பெரிய தொகைதான். கடந்த முறை நடந்த போது தண்டப்பணமாக $180 நிர்ணயிக்கப்பட்டது. எல்லாம் விலைவாசி கூறுறபடியால் தண்டப்பணத்தின் தொகையையும் கூட்டியிருக்கிறார்கள். இப்போது $222 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நீங்கள் பங்கேற்கவில்லை, உங்களது விண்ணப்பம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் $222 தண்டப்பணமாக அறவிடப்படும்.
சரி, இப்ப நமது சமூகத்துல வந்து நிறைய பேர் தமிழ்ல அதை நிரப்புறதுக்கு விரும்பலாம், அல்லது ஆங்கிலத்துல இல்லாம தமிழ்ல உதவி தேவைப்பட்டா அவங்க என்ன செய்யலாம்?
இதற்கு மொழிபெயர்ப்பு மற்றும் மொழிபெயர் துறைப்பு சேவைகள் கிடைக்கின்றன. ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் பல சேவைகளுக்கும் இந்த மொழிபெயர்ப்பு உதவி கிடைக்கிறது. அந்த வகையில் சென்சஸுக்கும் மொழிபெயர்ப்பு மற்றும் மொழிபெயர் துறைப்பு சேவை கிடைக்கிறது. 1311450 1311450 என்ற இலக்கத்தில் அழைத்தால் உங்களுக்கு மொழிபெயர் துறைப்பு சேவைகள் கிடைக்கும். அதே போன்று காகித படிவம் பேப்பர் ஃபார்ம் தேவைப்படுபவர்கள் வந்து அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 1300082027 இந்த இலக்கத்துக்கு அழைத்தால் உங்களுக்கான பேப்பர் படிவங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும்.
மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விவரங்களை தமிழில் படிக்க விரும்பினால் கூட இணையதளத்திலே தமிழில் புள்ளிவிவரத்துறை பிரசுரித்திருக்கிறார்கள்.
அது ரொம்ப முக்கியமான தகவல் தான். சொல்லுங்க சஞ்சய்.
census.abs.gov.au/Tamil என்ற இணையதளத்திலே அநேகமாக முக்கியமான ஆவணங்களை தமிழிலே மொழிபெயர்த்து பிரசுரித்திருக்கிறார்கள்.
ரொம்ப நன்றி சஞ்சய் ரேணுகா. இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தி நம்ம விரிவா பேசியிருக்கிறோம். இப்ப எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம், August 10 மக்கள் தொகை கணக்கெடுப்புல வந்து எல்லாரும் பங்கெடுக்க வேண்டும் அப்படிங்கறது தகவல் எல்லாருக்கும் போய் சேரும் நம்புவோம். மிக்க நன்றி உங்க ரெண்டு பேருக்கும்.
நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.